திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பிணக்கிலாத பெருந்துரை பேருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு, இணக்கிலாததோ இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான், உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. சிவஞான தேன் ஊறுகின்ற திருவாசக பாசுரங்கள் அறுநூறும் திருக்கோவையார் 400 பாடல்களும் பாடி அருளிய ஆகாய கங்கை போன்ற அண்ணல் மாணிக்க வாசகரை எனக்கு இடையூறு ஏற்படாது இருக்க காலையும் மாலையும் வணங்குவேன். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமானின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு அறிவால் சிவமேயான மணிவாசக பெருமானின் பொன்னார்கழல்களை மனம்மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு மேன்மைகள் செய்வ நீதி உலகம் எங்கும் விளங்கும் பொருட்டு அருமையான நிகழ்வுகளை தினந்தோறும் சலியாமல் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு அதன் பயனை அறிந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். பதிய பத்தி பார்த்தோம். பதிங்கிறது ஒன்றுதான், அதான் ஏகன். அடுத்து பசுக்கள் பார்த்தோம், உயிர்கள் எண்ணிறந்தன அளவற்றன அப்படின்னு பார்த்தோம், அதான் அநேகன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ பாசம் 3 பார்த்தோம், ஆணவம் கர்மம் மாயை. இந்த மும்மலங்கள்ங்கிற சொற்றொடர்கள் அவர் எங்கெல்லாம் கையாண்டிருக்கிறார், பாசம்ங்கிற சொல்ல எங்கெல்லாம் கையாண்டிருக்கிறார், அந்த பாசத்தை அறுத்தருளணும் அப்படிங்கறதெல்லாம் எங்க சொல்லியிருக்கிறார், இது போன்ற பாடல்களை எல்லாம் நேற்று நம்ம சிந்திச்சோம். இன்னைக்கு மீண்டும் இந்த பாசமாகிய முப்பொருட்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சரிப்பா, முதல்ல வந்து மூலமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம், சகஜ மலம் என்றும் அதற்கு ஒரு பெயர். இது எப்படி அப்படின்னா, உலகத்துல நம்ம பார்க்கோம் உயிர்களுடைய இச்சை அறிவு செயல்திறன்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இதுக்கு காரணம் ஏதோ ஒரு பொருள் வந்து உயிரோட இச்சை அறிவு செயல்திறனை முதல்ல மறைச்சுக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் இச்சை அறிவு செயல்திறன் வளர்ச்சி உறுவதால் அந்த மறைப்பு நீக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நாம கொள்ள வேண்டி இருக்குது. இத்தகைய அகமறைப்பு செய்வதும் நீங்கத்தக்கதா இருக்கு. அது அனாதியே நம் உயிரோட இருந்தாலும் அதாவது மடங்கி இருக்கும், அடங்கி இருக்கும் முக்தியில, அதனால நீங்கத்தக்கதாக இருப்பதாக இருக்கக்கூடிய பொருளைத்தான் சைவ சித்தாந்தம் வந்து ஆணவ மலம் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி சிந்திக்கிறது தான். நெல்லுக்கு உமி போலவும் செம்புக்கு களிம்பு போலவும் நீரில் உப்பு போலவும் இருக்கும், சகஜமா இரண்டரை கலந்திருக்கும். இந்த பொருட்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு எப்படி கலந்திருக்கும், இரண்டரை ரெண்டு பொருள் சொல்ல முடியாத மாதிரி எப்படி இருக்கோ அது மாதிரி உயிரும் ஆணவமும் இரண்டரை கலந்திருக்கு. அதனால இதை நம்ம மூலமலம் என்றும் சகஜமலம் என்றும் சொல்லுகின்றோம். இப்போ இந்த உயிரோட விருப்பம் அறிவு செயல் இந்த மூன்றையும் கொஞ்சம் கூட விளங்க விடாமல் தடுத்து இந்த அகமறைப்பை செய்து அப்படியே அஞ்ஞானத்தை அதாவது அறியாமையை விளைவிப்பதுதான் ஆணவத்தோட சிறப்பு அல்லது உண்மை இயல்பு. அப்படி செய்யும் போது அந்த ஜட ஆற்றலுக்கு ஆவாரக சக்தி அப்படின்னு சைவ சித்தாந்தம் பேர் கொடுக்குது. ஆவாரகம் அப்படின்னாலே மறைப்பு அப்படிதான் பொருள். இந்த மறைப்பால உயிர் தன்னையும் அறிய முடியாம ஆணவத்தையும் அறிய முடியாம, குறிப்பாக இறைவனையும் அறிய முடியாமல் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. இப்ப புற இருள் நம்ம தினந்தோறும் இப்ப மாலையான இருள் வந்துடும், அது ஆனா தன்னை காட்டும் இல்லையா, மற்ற பொருட்களை காட்டாது ஆனா தன்னை காட்டும். இந்த ஆணவம் என்ன செய்யும்னா தன்னையும் காட்டாது. அப்படி ஒரு பொருள் நமக்குள்ள இருக்கதே நமக்கு தெரியலையே. சைவ சித்தாந்த பாடம் கேட்கிற வரையிலையும் நமக்குள்ள ஒரு இருள் இருக்குது, நம்ம அறிவை மறைக்குதுங்கிற விவரமே நமக்கு தெரியல. அதனால இது தன்னையும் காட்டாம பிறர் பொருளையும் காட்டாம அப்படியே உயிர் வந்து வேற எதையும் காண முடியாமல் தடுக்கிறது. இதத்தான் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன்கிற நூல்ல, பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு கணவன் அறியாத கற்பு என்றும், ஒரு பொருளும் காட்டாது இருள் அப்படிங்கிறத அந்த குரல் மூலமாகவும் இந்த ஆணவத்தை பத்தி நமக்கு அழகா எடுத்து சொல்லி இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப அதோட சிறப்பு இயல்பை பார்த்த நாம அதோட பொது இயல்பை பார்க்கணும். அதாவது தடத்த லட்சணம்னு வடமொழியில சொல்லுவோம். இப்ப சொரூப லட்சணத்தை பார்த்தோம், அடுத்து தடத்த லட்சணத்தை பார்க்க போறோம். இப்போ கன்ம மலமும் மாயா மலமும் உயிரை எப்ப பொருந்துச்சோ, அப்படி பொருந்திய வழி ஆணவ மலம் வந்து உறவை பகையினும் பகையை உறவென்றும் மாற்றி மாற்றி நம்ம உணரும் மாதிரி நமக்கு ஒரு விபரீத ஞானத்தை தருகிறது. அதாவது ஒரு திரிபு உணர்வை ஏற்படுத்துகின்றது. இதுதான் ஆணவத்தோட பொது இயல்பு. அப்ப உயிரை முதல்ல ஒண்ணுமே தெரியாம மறைச்சது சிறப்பு இயல்புன்னு பார்த்தோம். இப்ப மாத்தி மாத்தி புரிய வைக்கிறது அதோட பொது இயல்பு அப்படின்னு பாக்குறோம். அப்ப உயிரை விளக்க முறை விடாம கீழ் நோக்கி செலுத்துது இந்த ஆணவத்தோட இந்த ஜட ஆற்றலுக்கு அதோ நியாமிகா சக்தி அப்படின்னு பேரு. சைவ சித்தாந்தம் அதற்கு அந்த மாதிரி ஒரு பரிபாஷை சொல்லை தந்திருக்கிறது. அதற்கு கீழ் நோக்குதல் என்று பொருள். இப்போ ஆவாரக சக்தின்னு பார்த்தோம், அது அகமறைப்பை செய்வதால்னு பார்த்தோம். இது அதோ நியாமிகா சக்தி, இது வந்து கீழ் நோக்கி, அதாவது ஒன்ன மத்தொன்னா மாற்றி நம்மள விளக்க முறை விடாமல் செய்வது அதோ நியாமிகா சக்தி. அப்போ உயிரை அனாதியாகவே ஆணவ மலம் பொருந்தி நிற்கிறது, அல்லது நிவர்த்தி செய்யப்படத்தக்க குற்றமாக குற்றமாக தோஷமாக பிணியாக அது நமக்கு இருக்கிறது, நம்மை பிணித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஆணவத்துக்கு எட்டு குணங்கள் சொல்லியிருக்காங்க. விகற்பம் அப்படின்னா பிடித்தது விடாத வகை. சில பேர் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நகைச்சுவையாய் சொல்லும் போது கூட நாலு கால் இருந்தா ஒரு காலை ஒடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த பிடித்தது விடாத வகை அதுதான் விகற்பம். மோகம் மிகுத்து சொல்லுகை அது கற்பம். கோபம் இடையறாமை, சில பேருக்கு எப்பப்பாரு கோபம் இருக்கும், எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும். கோபப்படக்கூடிய விஷயத்துக்கு கோபப்பட்டா கூட பரவாயில்ல, எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும். அவங்க கிட்ட நிறைய பிழை இருக்கும், அதை விட்டுருவாங்க. எதிராளிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது குரோதம். இதெல்லாம் ஆணவத்தோட குணங்கள் தான். அப்புறம் அறியாமை விஞ்சுதல், ரொம்ப அறியாமை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா மோகம். ஏதாவது ஒரு பொருள் மேல மோகம் ரொம்ப அதிகப்பட்டுட்டுன்னா அந்த ஒரு விஷயங்களே பிடிபடாது, அதான் அறியாமை விஞ்சுதல். அடுத்து கொலை தொழில் நினைவு விஞ்சுதல், அதான் கொலைஞர், கொலை பண்ணணுங்கிற ஒரு உணர்வு வருது. எப்ப பாரு வருத்தம் பட்டுட்டே இருக்கு. சில பேர் வருத்தப்படக்கூடிய விஷயத்துக்கு வருத்தப்படுவாங்க, சில பேர் ஒண்ணு இல்லைன்னா உண்டாக்கி வருத்தப்படுவாங்க. அது என்ன காரணம்னா ஆணவ மலத்தோட காரணம். அப்படி எப்போதும் வருத்தம் பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஆணவ மலத்தோட குணத்துக்கு மதம் அப்படின்னு பேர். அடுத்து யான் எனது அப்படின்னு விஞ்சுதல், அதான் நகை. அப்படியும் பொறாமையும் அதாவது பகைமையும் ரொம்ப இருக்கிறது, அதான் மாச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் விராய் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் கொலைஞர் மதம் நகை விராய் அப்படிங்கறதெல்லாம் பரிபாஷை சொற்கள். அதற்கு நம்ம விளக்கம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப காம குரோத லோப மோக மத மாச்சரியம் நம்ம சொல்றதெல்லாம் இதுல வருது பாருங்க இல்லையா. குரோதம் வந்துருச்சு, மோகம் வந்துட்டு, மதம் வந்துட்டு, மாச்சரியம் வந்துட்டு. இந்த ஆணவ மலத்துக்கு நிறைய பரியாய பெயர்கள் இருக்கு. மலம்னு சொல்லலாம், அவித்தை, மூலம், இருள், இப்படின்னு பல பரியாய பெயர்களும் இருக்கு. சரி, இது அனாதியே உயிர் கூட இருக்கு, மறைப்பை செய்கிறது, அறிவை மறைக்கின்றது. அதை எப்படி நீங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஆணவமல சார்பினால உயிர் வந்து அணுத்தன்மை பட்டு கொண்டே போகுது. இப்ப இறைவனோட திரோதான சக்தியோட துணையால கன்மம் மாயை ரெண்டும் நமக்கு நம்ம அந்த உயிரோட பொருத்தி காரியப்படுத்தப்பட்டு படிமுறையில ஆணவ மலத்தோட வலி குன்றுது. அதோட வலி குன்றும் போது இருவினை ஒப்பு, மலபரிபாகம் அதெல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்பட்ட பொழுது திருவருளே நமக்கு குருமூர்த்தமாக வந்து உயிர்க்கு அனன்யமாக இருக்கக்கூடிய இறைவனோட சார்பை உணர்த்தி, அந்த சார்பை எப்படி பற்றி நிற்க வேண்டும் என்ற நெறியையும் உணர்த்தி, அந்த நெறியில திருவருளை சார்ந்து நின்று பாசனிக்கம் அடைந்து இறைவனோடு இரண்டர கலந்து நின்று இன்புறுகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அணுத்தன்மை பட்டு கிடக்கக்கூடிய உயிருக்கு இறைவன் வந்து திரோதான சக்தியோட திணையினால என்ன தராரு, கன்மம் மாயையை பொருத்தி காரியப்படுத்துறாரு. அதனால ஆணவ மலத்தோட வலிமை குன்றுகிறது, அதனால இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் வருது. அப்ப இறைவனே அந்த பக்குவ ஆன்மாவிற்கு குருவாக வருகின்ற, நம்ம மணிவாசக பெருமானுக்கு வந்தார் இல்லையா, அவ்வை பாட்டி பாடும் பொழுது குருவடிவாகி குவலையந்தில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைதான் மகிழ்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்து என்று சொல்லுகின்றார். அவங்களுக்கு விநாயக பெருமான் குருவாக இருந்திருக்கின்றார். அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் குருநாதராக இருந்திருக்கிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லுகின்றார். நமது திருப்பனந்தாள் அந்த காசி மடம் அதை நிறுவிய குமரகுருபர சுவாமிகள் அவங்களை என்ன சொல்றாங்க, கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு என்று சொல்ல, அவங்களுக்கு முருகப்பெருமான் குருநாதராக வருகின்றார். நமது மணிவாசக பெருமான் அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்று சொல்கின்றார். அவருக்கு திருப்பெருந்துறையிலே இறைவன் குருநாதராக காத்து கொண்டிருந்து ஆட்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த பக்குவம் வந்த உடனே இறைவன் குருவாக வருவார். அப்படி குருவாக வந்து அந்த இறைவனுடைய சார்பு இல்லையா, இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கின்றார் இல்லையா, கேவல நிலையிலையும் இருக்கிறாரு, சகல நிலையிலையும் இருக்கிறார், சுத்த நிலையிலையும் இருக்கிறார். அப்படி அனன்யமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சார்பை நமக்கு உணர்த்தி அவரை எப்படி அடையலாம், நாம் எப்படி அதை அவரை அறியாம இருந்துட்டோமேங்கிறதுனால அந்த நெறியையும் உணர்த்தி, அதுதான் சரியே கெரிய யோகம், அதெல்லாம் உணர்த்தி அந்த நெறியில நிற்கும் போது நமக்கு பாச நீக்கத்தை செய்து இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய ஒரு நிலை கிட்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆணவன்தான் உயிருக்கு பகை, அது ஒரு தோஷம், குற்றம், பிணி என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால் நாம் எத்தனை பிழைகள், அதோட குணங்கள் எட்டுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பிடித்தது விடாம இருக்கிறது, மோகம் மிகுத்து செல்றது, கோபம் எப்போது இடையறாம இருக்கிறது, அறியாமை அதிகமாக இருக்கிறது, கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வர்றது, எப்போதும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, யான் எனதுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது, பொறாமையும் பகைமையும் அதிகமா இருக்கிறது, இது போன்ற குணங்கள் எல்லாம் இருக்கும். அது இருக்குன்னு இறைவனுடைய அருமை நமக்கு நிச்சயமாக புரியாது. என்னதான் ஞான நூல்களை ஓதுனாலும், என்னதான் தீஷையே பெற்றுக்கொண்டாலும், இந்த மாதிரி குணங்கள் இருக்கும்போது இறைவனை அடைவது மிக மிக கடினம். அப்ப அதோட வலிமை குன்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் சைவ சித்தாந்தம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இவ்வளவு வலிமையான ஆணவமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வலிமை தேய்ந்து விடும் திருவருளாலே. சரி, முதல் மலமாகிய சகஜ மலமாகிய அல்லது மூல மலமாகிய ஆணவத்தை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து கன்மம், அதான் வினை அல்லது செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த கன்மம்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பின்னால வருது, அதனால இதுக்கு என்ன பேரு, பின்பு வந்ததுனால ஆகந்துக மலம் அப்படின்னு பேரு. ஆனாலும் உள்ளதே வந்தது, அதனால கன்மமும் அனாதிதான். ஆணவம் வந்து பிரதிபந்தம், கன்மம் வந்து அனுபந்தம் அப்படின்னு சொல்றது. இப்ப நெல்லுக்குள்ள முளை இருக்கிற மாதிரி ஆன்மாவுக்குள்ள இது இருக்கு, அந்த சிருஷ்டி பண்ணும் போது ஆன்மாவுக்கு ஒரு உடம்ப சிருஷ்டி பண்றாரு இல்லையா, அந்த சிருஷ்டி நேரத்துல இது காரியப்படும், அது வரைக்கும் இது காரியப்படாது. மனம் வாக்கு காயத்தால் செய்யக்கூடிய வினைகள் இல்லையா, மூணுலையும் நம்ம வினை செய்யறோம். அது வந்து ஹிதம் அஹிதம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க, புண்ணியம் பாவம், நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, கண்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனதாலும் வாக்காலும் காயத்தாலும், இன்னொரு முறையில சொல்லணும்னா மனம் மொழி மெய், இந்த மூன்றாலும் செய்யப்படக்கூடிய நல்வினைகளும் தீவினைகளும் கண்மம் என்று சொல்லப்படும். சரி, ஆணவ மலபந்தம் வந்து உயிர்களை மேல் நோக்கி எழவிடாம கீழ் நோக்கி அழுத்துது. அதனால உயிர்கள் வந்து தனக்கு மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அறிய முடியாமல் கீழான கண்மத்தை தான் நோக்கும். அப்ப அதுக்கு பொது வகையால நிற்கக்கூடியது மூல கண்மம், அதாவது அறியாமையால விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு முதல் வினை உண்டாகுது. அதன் பின்பு உயிர்கள் வந்து பல மாதிரியான இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அனுபவத்துக்கும் உயிர்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கும் ஏதுவான சூழ்நிலை அமைப்பிற்கும் முதற் காரணமாக இருப்பது உயிர்கள் செய்யக்கூடிய வினை. அதாவது சத்காரிய அடிப்படை, அதாவது காரண காரிய அடிப்படையில இந்த அனுபவம்னு ஒண்ணு இருக்கு. உயிர்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏதுவான சூழ்நிலை அமைப்பு இருக்கு, இதுக்கு முதற் காரணமாக இருப்பது உயிர்கள் செய்யக்கூடிய வினைகள் அப்படிங்கிற கண்ம உண்மை கண்மம்னு ஒரு பொருள் இருக்குங்கிறது சித்தாந்தத்தில் நிறுவப்படுகிறது. இந்த அனுபவத்தின் போது உயிர்கள் என்ன செய்து அந்த முயற்சி செய்துன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படி செய்யும் போது மேல மேல கண்மங்கள் விளைந்து கொண்டே இருக்கும். அப்ப முயற்சி வந்து கண்மத்திற்கு துணை காரணமாக ஆகின்றது, நம்ம செய்யக்கூடிய முயற்சி வந்து கண்மத்திற்கு துணை காரணமாக ஆகின்றது. எல்லா பொருளுக்கும் ரெண்டு இயல்பு உண்டுன்னு பார்த்தோம், பதிக்கு வந்து சிறப்பு இயல்பு பொது இயல்பு பார்த்தோம், அது மாதிரி பசுவுக்கும் பார்த்தோம், இப்ப ஆணவத்துக்கு பார்த்தாச்சு, இப்ப கண்மத்தோட சிறப்பு இயல்பும் பொது இயல்பும் பார்க்கலாம். வினை வந்து உயிரை பந்திக்கும் ஆணவ மலமாகிய பிடி அல்லது தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு மருந்தாக உயிருக்கு பயன்படுகிறது, அதுதான் அதோட சிறப்பு இயல்பு. ஒரு நோய்க்கு தடுப்பூசி போடுவது இல்லையா, அது மாதிரி இது வந்து மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. அதோட பொது இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிருக்கு இன்ப துன்பத்தை விளைவித்து தானும் அனுபந்தமாகவே இருப்பது, அது உயிர் அந்த கண்மத்தோட வினையோட பொது இயல்பு அப்படின்னு பார்க்கணும். ஆணவ மலத்திற்கு எட்டு குணங்கள் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கண்ம மனத்துக்கு ஆறு குணங்கள் இருக்கின்றது. ஒன்னு இருத்தல், ரெண்டு கிடத்தல், மூணு நல்வினை இயற்றல், நாலு தீவினை இயற்றல், அஞ்சு விடுத்தல், ஆறு பரநிந்தை மேவல். அப்ப இந்த கண்மம் எப்படி எல்லாம் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானதம் வாசிகம் காயிகம். மானதம்னா நினைப்பது, மனதால் செய்வது. வாசிகம்னா சொல்வது, வாயால் செய்வது, வாக்கால் செய்வது. காயிகம் அப்படின்னா காயம் அல்லது உடம்பால் செய்வது. அது முதல்ல மூணு வகைங்கிறது எந்தெந்த, மனதால் செய்யறோமா வாக்கால் செய்யறோமா உடம்பால செய்யறோமாங்கிறது வச்சு வகைப்படுத்தப்பட்டது. அடுத்தது இரண்டு வகை, நல்வினை தீவினை. நல்லது செய்யறது அதான் ஹிதம்னு சொல்லப்படும், தீயது செய்யறது அதான் அஹிதம்னு சொல்லப்படும். அடுத்து அறிந்து செய்கின்றோமா அறியாமல் செய்கின்றோமாங்கிறது, புத்தி பூர்வம் அப்படிங்கிறது அறிந்து செய்வது அல்லது கருதி செய்வது, அபுத்தி பூர்வங்கிறது அறியாமல் செய்வது அல்லது கருதாது செய்வது. நான் இப்படி நினைக்கல, இப்படி நான் தெரியாம பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணு வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அபுதி, எப்படி கவனம் இல்லாம இது நடந்ததுன்னு தெரியலேன்னு சொல்லுவாங்க, அது அபுத்தி பூர்வம். தெரிஞ்சே பண்றதுக்கு பேரு புத்தி பூர்வம். இப்படி செய்யக்கூடியது திருப்பி மூணு வகையா இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப நம்ம ஒரு பிறவி எடுத்திருக்கோம், இறைவன் அருளால சில பல வினைகளை சஞ்சிதங்கள்லாம் நமக்கு அதுல இருந்து சுவாமி இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்குன்னு சிலதும் முகந்து கொடுத்திருக்கிறாரு, அதற்கு பிராரத்த வினைன்னு பேரு. அதை அனுபவிக்கிறதுக்கு எடுத்த பிறவியில நம்ம என்ன செய்யறோம், அதை அனுபவிச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல, அனுபவிக்கும் போதே நல்வினை தீவினை ரெண்டும் செய்யறோம். அதான் ஏறு வினைன்னு சொல்லப்படும், செய்வினைன்னு சொல்ல, செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம்னு சொல்றாரு இல்லையா, ஏறு வினை. இது ஸ்தூல கன்மம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பேரு சித்தாந்தம் என்ன கொடுத்ததுன்னா ஆகாமியம், ஏறு வினை. இப்ப புதுசா சம்பாதிக்கிறது, ஏற்கனவே சம்பாதிச்சதெல்லாம் போன பிறவி வரைக்கும் செஞ்சதெல்லாம் சஞ்சிதமா இருக்கு, இப்ப புதுசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு ஆகாமியம். அடுத்து சஞ்சிதம் அப்படின்னா, ஒரு பிறவியில செஞ்ச நல்வினை தீவினைகளோட பயனை அந்த பிறவியிலேயே கொடுப்பாரான்னா சிலதை கொடுத்துருவாரு. செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்றாங்க. அது மாதிரி கொஞ்சம் இந்த பிறவிலே அனுபவி கொடுக்கறாரு. அப்புறம் அந்த என்னெல்லாம் அனுபவிச்சு இது வரைக்கும் செஞ்ச பல பிறவிகள், மொத்தம் 84 லட்சம் பிறவி, அதுல நம்ம எங்கெல்லாம் செஞ்சோமோ சேர்த்து வச்சுக்கோங்க இல்லையா, அந்த அனுபவிச்சது போக மிச்சம் எல்லாம் இருக்கு. அதாவது இப்போ பேங்க்ல போட்டு வச்ச பணத்தை மாதிரி நம்ம சேர்த்து வச்ச வினைகள், அதுக்கு பேரு பழவினை தொல்வினை சுக்கும கன்மம் அப்படின்னு சொல்லுவோம். இது சஞ்சிதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முன்பே செய்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைகளுக்கு என்ன பேரு, சஞ்சிதம். அடுத்து பிராரத்தம்னா என்னன்னு பார்க்கணும். இந்த சேர்த்து வச்சிருக்க சஞ்சிதத்துல இருந்து அனுபவிப்பதற்கு முதிர்ச்சி அடைந்த கன்மங்களை எல்லாம் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகளை அனுபவிக்கிறதுக்கு சுவாமி எடுத்து கொடுக்கிறார். நம்ம செஞ்ச கன்மங்களும் முதிர்ந்து இதனால நமக்கு இந்த தண்டனைன்னு இருக்கும். அவர் வந்து ஒரு நீதிபதி மாதிரி சுவாமி வந்து நமக்கு நாம செஞ்ச தவறுகளுக்கான பலனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், தண்டனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு பேரு ஏன்ற வினை அப்படின்னு பேரு. நுகர்வினை ஊழ்வினை வல்வினைன்னு சொல்லப்படுது. அதிசூக்கும கன்மம் அப்படின்னு இது சொல்லப்படுது. பிராரத்த வினையால ஜாதி ஆயுள் போகமாகவும் தெய்வீகம் பௌதீகம் ஆன்மீகம் வழியாகவும் அனுபவிக்கிறதுக்கு வரும். அதாவது ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் சொல்லுவோம், அந்த மூணு வழியில அனுபவத்துக்கு வருகிறது. உயிர்கள் நன்மையை நினைக்க சொல்ல செய்ய அது தீமையா முடிஞ்சிருது சமயத்துல, தீமையை நினைக்க சொல்ல செய்ய அது சமயத்துல நன்மையா முடிஞ்சிருது. ஊழ் தான் இதுக்கு துணையா நிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு வினை தீரும் போதே மற்றொரு வினை உற்பத்தி ஆகுது. கடல் அலை மாதிரி, அலை என்னைக்கு ஓயிறது, அது மாதிரி நம்ம வீட்டுல கீழே இருக்க தொட்டியில இருந்து மேல தண்ணி ஏத்துறோம் இல்லையா, அப்ப அந்த தண்ணி நம்ம அனுபவத்துல நள்ளியில துறக்கிறோம். ஏத்தனது என்னது, சஞ்சிதம். அதுல இருந்து பைப்ல துறக்கிறது பிராரத்தம். திருப்பி நம்ம மேல ஏத்துறோமே அது ஆகாமியம். அதே மாதிரி இது வந்து நாசோற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு வினை நசித்து போகும் முன்பே அடுத்த வினையை ஈட்டுவது. நம்ம புண்ணியத்தை ஈட்டுறோமோ இல்லையோ பாவத்தை நிறைய செஞ்சிருதும். ஏன்னா நல்வினைன்னு ஒண்ணு செஞ்சாச்சுன்னா அது புண்ணியம் சரி, ஆனா பாவம்னா என்னன்னா தீவினையும் பாவம், செய்யக்கூடாததை செய்தல், அடுத்து செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும் பாவம். நம்ம ரெண்டு பாவம், ரெண்டு வழியில பாவத்தை ஈட்டிருதும். அதான் நாசோற்பத்தி, நசிப்பதும் உண்டாவதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது நீரோட்டம் மாதிரி இடையறாது வருகிறது என்று நம்ம பாக்குறோம். பிரவாகமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்ப இந்த இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு கன்மம்னா என்னெல்லாம் தெரிஞ்சிட்டு இதை எப்படி நீங்கிறது, இதுல இருந்து இதனாலதானே பிறவி வருதுன்னு தெரியுது, துன்பம் வருதுன்னு தெரியுது. பிறவியே துன்பம், அப்புறம் பிறவியில அனுபவிக்கக்கூடிய துன்பம். அப்ப இதை எப்படி, இதுல இருந்து எப்படி நீங்கலாம் என்று பார்த்தோம் என்றால், வினைங்கிறது தானாலா நம்மளை வந்து அடையாது, இறைவனுடைய ஆணைப்படிதான் அது வருது. ஏன்னா வினை வந்து ஜடம், அது தானா போய் உயிர்களை இந்த உயிர்கள் இந்த வினை செஞ்சுன்னு தானே போயெல்லாம் சேராது. கீழே இருக்க தண்ணி தானாலாம் மேல டேங்க் போகாதுல்ல, நாம தானே ஏத்துறோம். அது மாதிரி இறைவன் தான் அந்த வினைகளை சேர்க்கின்றார் அந்தந்த உயிர்களுக்கு. அப்ப வினையையும் வினை பயனையும் உயிர்களுக்கு சேர்ப்பவர் யார், இறைவன். இத மிக அழகாக திருவருட் பயன்ல செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பானும் உய்வானும் உளன் என்று உணர் என்று உமாபதி சிவம் மிக அழகாக செய்பவன் செய்த வினை அதனால் வரக்கூடிய பயன், அதை சேர்ப்பவன் என்று இது எல்லாவற்றுக்கும் ஒருவன் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். பந்தமும் வீடும் ஆகிய பரமன் இல்லையா அப்படின்னு வருது. இதிலே நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த கருத்தை. அப்போ வினையும் வினை பயனால் இறைவனால் ஆன்மாவிற்கு சேர்க்கப்படுகிறது. அது ஆணவமாகிய பிணிக்கு மருந்தா அமைது. நமக்கு ஒரு பிணி இருக்கு, அது என்னது? ஆணவ மல பிணி. அதுக்கு மருந்து எது? கண்மம். இதனால ஆணவ மலம் வந்து வலிமை குன்றி பக்குவ ஆன்மாவை தாக்காத வகையில இறையருளால் கண்மமும் நீங்கிருது. ஆணவம் வலிமை குன்றிரும், கண்மமும் நீங்கிரும். ஆகாமியம் வந்து ஞானத்தால ஏறாது. என்னைக்கு ஞானம் வந்துட்டோ அப்புறம் நிச்சயமா மனம் வாக்கு காயத்தால நிச்சயமா வினை ஈட்ட மாட்டாங்க. பிராரத்த கண்மம் வந்து இந்த எடுத்த பிறவியில உடல் ஊழ அப்படியே கழிஞ்சிரும். அப்படியே அவங்களுக்கு இருந்தாலும் அவங்கள சுமக்கிறதுக்கு சுவாமி இருக்காரு. நற்கேண்மையாளருக்கு எடுத்து சுமப்பானாக இறைவன் வந்து அவங்கள தாங்கிக்கிடுங்க. கிடைக்கத்தகுமோ நற்கேண்மையார்கல்லால் எடுத்து சுமப்பானே என்றுன்னு திருவருட் பயன்ல உமாபதி சிவாச்சாரியர் இதைத்தான் சொல்றாங்க. சரி, அடுத்து மாயை மூணாவது பொருள். அதுவும் நித்திய பொருள் தான். இந்த ரெண்ட மாதிரி அவயவ பகுப்புள்ள எல்லா பொருளும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் முதற் காரணம் எதுன்னு பார்த்தோம்னா மாயை. சைவத்துல முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், மூணு காரணம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பது மாயை. ஆனா இதுவும் அறிவில்லாத ஜடப்பொருள் தான், தானே இயங்காது. இறைவனுடைய அருட்சக்தி இதனை காரியப்படுத்துகிறது. அப்ப மாயை காரயப்படும் போது சுத்த மாயை, மிஸ்ர மாயை, அதாவது சுத்தா சுத்த மாயை, பிரகிருதி மாயை, அதாவது அசுத்த மாயை அப்படின்னு சொல்லி அது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கோம். அப்போ பின்ன சக்தியா, வைப்பு சக்தியா, கருவியா அது பயன்படுகிறது. இறைவனுடைய அருள் சக்தியானது மாயையை பொருந்தி சுத்த மாயையிலிருந்து கலை, வாக்கு, அட்சரம், மந்திரம், பதம் எல்லாவற்றையும் மூவகை மாயையிலிருந்து 36 தத்துவங்களிலையும் 60 தாத்வியங்களையும் அகக்கருவி புறக்கருவிகளாக தோற்றுவிச்சு அதிலிருந்து உயிர்களுக்கு வினைகளை அனுபவிப்பதற்குரிய தனு கரண புவன போகங்களை உண்டு பண்ணி அத்துவாக்களாக உயிர்களுக்கு பொருந்த செய்து அந்த உயிர்கள் எல்லாம் காரியப்படும்படி செய்வது இறைவன். இப்படி இறைவன், உயிர், மாயை இதெல்லாம் சேர்ந்து செயல்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உயிருக்கு ஒரு நல்ல நிலைமை வர வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு மாயையையும் தந்தருளுகின்றார். அப்போ வினைன்னு இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம். அந்த வினை உண்மை பெறப்பட்டதால பற்றுக்கோடாகிய மாயை உண்மையையும் நம்ம என்ன செய்யறோம்? இதன் மூலம் பெறுகின்றோம். உழவன் வந்து உழவு செய்யறான். அந்த உழவரை அந்த செஞ்சதோட பயன் வந்து உழவரை பற்றி நில்லாது பலனத்தை தான் பற்றி நிற்குது. அதனாலதான் உழவருக்கு பயன் கிடைக்கு. அப்ப தோற்றமும் நாசமும் உள்ள ஜடத்துக்கு பற்றுக்கோடு ஜடமாவதன்றி சித்தாதல் பொருந்தாது. அதனால கண்மத்துக்கு பற்றுக்கோடு உயிர்னு சொல்லக்கூடாது. ஆக பொறியின்றி ஒன்றையும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்று ஆன்மாவை குறிப்பிடும் போது வினைக்கு பற்றுக்கோடு வந்து மாயையே தவிர ஆன்மா இல்லை என்பதை நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் தெளிவாக உணர்த்தியுள்ளார். அதனால வினைக்கு பற்றுக்கோடு உயிர்னு நம்ம சொல்லக்கூடாது, தவறு. சிலர் சில உரைகள்ல அப்படி வந்திருக்கிறது, அது தவறு. வினைக்கு பற்றுக்கோடு மாயை தான்.